ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு: பைங்குவளை கார்மலரால். வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இல்ல, பதிமூன்றாவது திருப்பாடல்ல, பதிமூன்றாவது திருப்பாடல்ல அவன் எப்படி தீர்த்தமாக விளங்குகின்றான்? ஏன்னா அவன் எப்போதும் அம்மையை விட்டு பிரிந்திருப்பதில்லை. பாகம் பிரியாள் இங்கேயே அம்பாளுடைய திருநாமல். அப்ப அம்பாளோடு சேர்த்து சுவாமி எப்படி இருக்கிறாரோ அப்படி அப்படி இருக்கக்கூடிய பாங்கினை இந்த திருக்குளத்திலேயே நம்ம காணலாம் என்று இந்த பதிமூன்றாம் திருப்பாடல் சொல்கின்றது.
பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் சங்கன் மலங்கழுவுவார் வந்து சாரதலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடுவில் புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாற்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய். பதினோராம் திருப்பாடலே மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரன்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல்வாடி என்று சொன்னார்கள். இப்ப அந்த திருக்குளத்திலே புகுந்து நீரை தட்டி இறைத்து நீராடும் போதெல்லாம் அவன் திருவடியை பாடிதாக சொன்னார்கள். அப்ப பெருமானுக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது என்று நினைக்கும் போது பனிரெண்டாவது திருப்பாடலிலே தீர்த்தன் என்றே குறிப்பிட்டார், தீர்த்தமயமாகவே இருப்பவன் என்று. பதிமூன்றாவது திருப்பாடலிலே அந்த உண்மையை நன்கு விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார் நம்முடைய மணிவாசக பெருமாள். எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடு என்று குறிப்பிடுகின்றார். மடு இந்த பொய்கையானது, இந்த பொய்கை எப்படி விளங்குகின்றது? பொங்கு மடு நல்ல நீர் நிறைந்து விளங்கக்கூடிய இந்த மடுவானது, இந்த பொய்கையானது எப்படி விளங்குகின்றது என்று சொன்னால், எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று பெருமானும் அம்மையும் போன்று. அம்மையை முதலில் குறிப்பிடுகின்றார். அம்மையும் பெருமானும் போல அம்மை அப்பனாகவே விளங்குகின்றது இந்த தீர்த்தம். எப்படி என்று சொன்னால், அந்த அம்மை அப்பனுக்குரிய அந்த தோற்ற பொலிவுகளை இந்த திருக்குளத்திலும் நாம் காணலாம். எப்படி என்று சொன்னால், இந்த திருக்குளத்திலே பசுமையான கரிய குவளை மலர்கள் விளங்குகின்றன, செம்மையான பசுமையும் செம்மையும் உடைய தாமரை மலர்களும் விளங்குகின்றன. பைங்குவளை கார்மலரார் பசுமையான குவளை செடிகளின் கரிய மலர்களை கொண்டிருக்கின்றது இந்த பொய்கை. அது மட்டுமா, செந்தாமரையின் அழகிய மலர்களையும் கொண்டிருக்கின்றது. அந்த குவளையினுடைய கருமை நிறம் அம்மையினுடைய கருணீர நிறத்தை சுட்டுகின்றது. தாமரையினுடைய சிவந்த நிறம் பெருமானுடைய பொன்னார் திருமேனியினை சுட்டுகின்றது இல்லையா. ஆகவே அம்மையும் அப்பனையும் போன்ற தோற்ற பொலிவு இந்த திருக்குளம் பெற்றிருக்கின்றது. அது மட்டுமா, அங்கம் குறுகினத்தார் பின்னும் அறவத்தார். இடத்துல சொல்லணி, குளத்துக்கு சொல்லும் போது ஒரு பொருள், அம்மையப்பனுக்கு சொல்லும் போது வேறொரு பொருளை கொள்ள வேண்டும். அப்படி குளத்துக்கும் அம்மையப்பனுக்கும் பொருந்தும்படியான சொற்களை கையாண்டு பாடியுள்ளார்கள் நம் மாதவரடிகள். அதாவது ஒரு இலக்கிய எழுச்சியை தருவதிலும் ஞானிகளால் எல்லாத்தையுமே தர முடியும் இல்லையா. நமக்கு அவர்களுடைய திருவாக்குகள் நமக்கு சிவப்பேற்றையே அருள வல்லவை. அந்த சிவப்பேற்றையும் அருளக்கூடிய அந்த நெறிமுறையிலே நமக்கு இம்மை இன்பத்தையும் தமிழ் இன்பத்தையும் நிறைய தருகின்றன பாதவுரடிகளின் அந்த மணி வாக்குகள். எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கின்றார்கள் பாருங்க. அங்கம் குறுகினத்தான் குளத்துக்கு சொல்லும் போது அங்கம் என்பதை அம் கம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். அம் கம் என்று பிரித்தால் சேர்த்து எழுதும் போது என்ன ஆயிரும், அங்கம்னு வந்துடும். ஆகவே அங்கத்தை அம் கம் குறுகு இனத்தால், குறுகு இனத்தால் அம் கம். அம் என்றால் அழகிய, கம் என்றால் நீர் என்று பொருள். கம் என்றால் நீர் என்று பொருள். குறுகு பறவை, அம் கம் குறுகுனா நீர்வாழ் பறவைகள், அழகிய நீர்வாழ் பறவைகள். இந்த குளத்துல நீர்வாழ் பறவைகள் இருக்கின்றன. பின்னும் அறவத்தால், இதிலே அலைகள் ஒன்றோடு ஒன்று மேற்பொருந்தி இந்த குளத்திலே வருவதனால பெரிய பொய்கை, பெரிய குளம், அதுல நீர்வளம் நிறைய இருக்குது. அதனால சின்ன சின்ன அலைகள் தோன்றுகின்றன. அலைகள் அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்து ஒன்றோடு ஒன்று பின்னி பிணையும் பொழுது அந்த அலைகள் ஓசையை எழுப்புகின்றன. அதான் பின்னும் அறவத்தால், பின்னி எழும் அலை ஒளிகளை உடைமையான். அறவம் என்பது ஒளி. சரி, இந்த அம்கம் குறுகினத்தாலுக்கும் பின்னும் அறவத்தாலுக்கும் அம்மையப்பரோடு என்ன சம்பந்தம் என்று நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், குளத்துக்கு சொல்லும் பொழுது அம் கம் குறுகு இனத்தால் அழகிய நீர்வாழ் பறவைகளை பெற்றிருப்பதால் என்று பொருள் பண்ணணும். ஆனா இதே தொடரை அம்மைக்கு பொருள் பண்ண வேண்டும். அப்போ அங்கம் குறுகின அம் கம்னு பிரிக்காம அங்கம் என்று ஒரு சொல்லாக்கி அங்கம் குறுகினத்தார் என்று சொன்னார். அங்கம் என்பது உடல் உறுப்பு என்று பொருள்படும். அதை குறிப்பாக கை என்று கொள்ள வேண்டும். ஏனென்றால் குறுகு என்று சொல்கின்றோமே அது வளையலை குறிக்கும். குறுகு என்ற சொல்லுக்கு வளையல் என்ற பொருளும் உண்டு. பறவைங்கிற பொருள் இருப்பது மாதிரி வளையல்கிற பொருளும் இருக்கிறது. அப்ப அங்கம் என்பது உடல் உறுப்பு. அடுத்து குறுகு வளையல் என்ற பொருள் வருவதனால அந்த உடல் உறுப்பை கை என்று கொள்ள வேண்டும். அம்மை கைகளிலே வளையல் அணிய பெற்றவர். பெய் வளை என்று சொல்லியே பின்னால் ஒரு பாடலே சொல்ல போகின்றார். ஆகையினாலே அங்கம் குறுகினத்தார் என்று திருக்கரங்களிலே வளையல் அணிய பெற்றிருக்கின்றார் அம்மையார். ஆகவே இதுல உள்ள இந்த நீர்வாழ் பறவைகளை நாம அங்கம் குறுகு அப்படின்னு சொல்லும் போது அங்கம் குறுகுன்னு அந்த சொற்கள் அம்மையை நினைவூட்டுகின்றன. அம்மையின் திருக்கரத்து வளையல்களை நினைவூட்டுகின்றன. அதே சொற்கள் அங்கம் குறுகு என்ற சொற்கள் வந்து அம்மைக்கு தொடர்பான பொருளையும் தருகின்றன. ஆகவே இந்த அங்கம் குறுகு என்ற ஒரு தொடரின் மூலமாக குளத்துக்கும் அங்க பொருள் கிடைக்கிறது இல்லையா. குளத்துக்கும் ஒரு பொருள் கிடைக்கின்றது, அம்மைக்கும் பொருள் கிடைக்கின்றது. இதை சொல்லணி என்று சொல்வார்கள். பின்னும் அறவத்தால் அது பின்னி எழுகின்ற அலைகளின் ஆரவாரத்தை குறித்தது குளத்துக்கு. சுவாமி சொல்லும்போது அவர் திருமேனியிலே அறவங்கள் பின்னி இருக்கின்றன. அறவம் பாம்பு, திருமேனியிலே பாம்புகள் பின்னி இருக்கின்றன. ஆகவே அங்கு சுவாமிக்கு பொருந்துகின்றது. அம்மைக்கு உள்ள பொருத்தத்தை முதலில் சொல்லி அப்பனுக்கு உள்ள பொருத்தத்தை அடுத்து சொல்கின்றார். முதல்ல பைங்குவளை கார்மலர், குவளையினுடைய கருமை நிறம் அம்மையின் நிறம். செங்கமல பைம்போதார் இல்லையா, அது சுவாமியினுடைய சிவந்த நிறம். அடுத்து அங்கம் குறுகினத்தால் அழகிய நீர்வாழ் பறவை குளத்துக்கு, அங்கத்திலே வளையர்கள் அணிய பெற்றிருத்தல் அம்மைக்கு. பின்னும் அறவம் பின்னி எழுகின்ற அலைகளின் ஒளி குளத்துக்கு, பின்னி இருக்கின்ற அறவங்கள் பெருமானுக்கு. பின்னும் மரபம் அந்த நீர்ல இருக்கு. சுவாமிக்கும் சுவாமியிடத்திலும் பின்னும் மரபம் இருக்குது. அப்போ அந்த குளம் சுவாமியை நினைவூட்டுகிறது. இன்னும் மரபத்தால் தங்கன் மலன் கழுவுவார் வந்து சார்தலினார். தம் கண், தங்கன் என்பதை தம் கண் என்று பிரித்து, கண் என்பது இடப்பொருளை உணர்த்தும் ஏழாம் வெற்றுமை உருபு. தம் கண் என்றால் தம் இடத்து, தம் இடத்து மலம் கழுவுவார். இங்கு மலம் என்பது உடலின் மீது உள்ள அந்த மாசுகளை குறிக்கும். அவ்வளவுதான், அந்த அளவுக்கு தான் அதுக்கு நாம பொருள் கொள்ள வேண்டும். ஏன்னா புண்ணிய தீர்த்தங்களிலே அந்த அளவுக்கு தான் நம்ம புண்ணிய தீர்த்தத்தை பயன்படுத்தலாம். இன்னும் சொல்லும் பொழுது மற்ற சாதாரண ஆறு அல்லது நீர்நிலைகள் அல்லது வீட்டிலோ நீராடிவிட்டு அதன் பிறகு புண்ணிய தீர்த்தத்தை நீராடுவது ரொம்ப சிறப்பு என்று சொல்வார்கள். ஏன்னா அதிக அளவு உடலிலே மாசுகளை வைத்துக் கொண்டு நீராடக்கூடாது. எப்பவும் உடல்ல கொஞ்சம் வந்து வேர்வை இருக்கும், கொஞ்சம் மாசுகள் காற்றுனால படிஞ்சிருக்கும், அந்த அளவு தான். அந்த அளவுக்கு தான் இங்க மலம் என்பதற்கு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். தம் கண் தம்மிடத்து மலம் கழுவுவார் வந்து சார்தறினால், தங்கள் உடலில் உள்ள மாசுக்களை போக்க விரும்புபவர்கள் இந்த குளத்தை வந்து சார்கின்றார்கள். அதுபோல ஆன்மாக்கள் தங்கள் அழிவை அறிவை பிடித்துள்ள மும்மல மாசுகளை, அதை நீக்க விரும்பும் ஆன்மாக்கள் அம்மையப்பனை வந்து சார்கின்றார்கள். ஆகவே மலத்தை நீக்க வேண்டியவர்கள் இந்த திருக்குளத்தையும் சார்கின்றார்கள். உடல் மலத்தை நீக்க வேண்டியவர்கள் திருக்குளத்தை சார்கின்றார்கள். அறிவை பிடித்துள்ள மலத்தை நீக்க வேண்டியவர்கள் அம்மையப்பனை சார்கின்றார்கள். ஆகவே மல நீக்கத்தை இந்த திருக்குளமும் செய்கின்றது அம்மையப்பனை போல. ஆகவே இது அம்மையப்பனாகவே விளங்குகின்றது. தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினார். ஆக இத்தனை ஒற்றுமைகளும் இருப்பதனால் இந்த திருக்குளம் எப்படி விளங்குகிறது? எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்குமடு அப்படி விளங்குகிறது என்று சொன்னார். இந்த பொங்கு மடுவில் ஆகவே இது அம்மையப்பனே அல்லவா? ஆகவே அம்மையப்பன் திருவடியே சார்வதாக, அந்த உமையொரு பாகன் திருவடியே நாம் சார்கின்றோம் இந்த திருக்குளத்துல நீராடுனா. ஆகவே எங்கள் இறைவியையும் எம் இறைவனையும் ஒத்து பொருந்திய நீர் நிறைந்த பொய்கையிலே பாய்ந்து பாய்ந்து புகை பாய்ந்து பாய்ந்துன்னு இருக்குது இல்லையா, பாய்ந்து பாய்ந்து புகை. ஆகவே அம்மையப்பனையே கண்டுகொண்டோம் என்றால் அந்த திருவடியிலே எப்படி பாய்ந்து சென்று நீராடுவோம்? அத மாதிரி பாய்ந்து பாய்ந்து இதுதான் அம்மையப்பன்னு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அந்த அன்பின் உந்துதலினாலே பாய்ந்து பாய்ந்து அதிலே புகுந்து தாவி தாவி புகுதலாலே, புகை என்றால் புகுவதனால் ஒளி எழுகின்றது. என்னன்னா நம் சங்கம் சிலம்ப, சங்கம் என்பது சங்கினாலான வளையல்கள், சங்கினால வளையல்கள் அணிந்திருப்பார்கள் இல்லையா, சங்கினால் செய்த வளையல்கள் சங்கம் சிலம்ப. நம் கை வளையல்கள் ஒழிக்கவும் சிலம்பு கலந்தார்ப்ப, காலிலே விளங்குகின்ற சிலம்புகளும் மகளிர் காலிலே அணிகின்ற ஆபரணம் சிலம்பு இல்லையா, சிலம்புகள் அவ் ஒளியோடு கைவளையர்கள் ஒளியோடு பாதத்திலே உள்ள சிலம்போலியும் சேர்ந்து அதுவும் ஒழிக்கின்றது. கொங்கைகள் பொங்க, கூடையும் புனல் பொங்க, பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடு, தாமரை மலர்களால் பொழிந்து விளங்கும் பொய்கையிலே குதித்து நீராடுவோமாக என்று அருமையாக இந்த திருப்பாடலானது எப்படி அந்த தடாகம் அம்மையப்பராகவே விளங்குகின்றது என்பதை அங்கே உருவ ஒற்றுமைகளின், அதோடு மட்டுமல்லாமல் சொல்லணி என்ற ஒரு முறையினை கையாண்டு ஒரே சொல்லே குலத்துக்கு பொருந்தது மாதிரியான பொருளையும் தருகின்றது, அம்மையப்பருக்கு பொருந்த மாதிரியான பொருளையும் தருகின்றது என்ற முறையிலே பாடி மிக மிக நமக்கு ஒரு சிவ பேரின்பத்தினை விளைவிக்கின்றார்கள் வாதவுரடிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதற்கு மேலும் உள்ள பொருள் நலன்களை சிவநெறியிலே தோய்ந்த தம்முடைய சீரிய அனுபவத்தினுடைய வெளிப்பாடாக, ஒரு உன்னதமான வெளிப்பாடாக நம்முடைய பெரியோர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் காட்டி உபகரித்ததனாலே அந்த செய்திகளையும் நாம் தெரிந்து கொள்வது நமக்கு நலம் பயக்கும். செய்கையினாலும் ஒத்திருக்கின்றன, தோற்றத்தினால் மட்டுமல்ல செய்கையிலும் ஒத்திருக்கின்றன. எப்படி என்று சொன்னார் எம்பெருமான், அவர் தீட்சை வழங்கக்கூடியவர் இல்லையா, ஆகவே அந்த தீட்சைக்கும் பொருந்தும்படியாக பைங்குவளை கார்மலர் என்று சொல்லும்போது குவளை அதை கண்ணிற்கு உவமையாக சொல்வார்கள். ஆகவே அந்த குவளையானது பெருமாட்டியின் கண்களையும் குறித்து அது நயன தீட்சையை குறிப்பாக உணர்த்தும் என்று பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா அந்த திருநோக்கமே வந்து மலப்பிணிப்பை ஒடுக்கும். எப்படின்னா பாம்பினால் தீண்டப்பட்டவனை அந்த கருடோகம் பாவனை செய்வதிலே வல்ல ஒரு மருத்துவனானவன் அவன் நோக்குவதனாலே அந்த விடமானது அந்த நோயாளியின் உடம்பிலிருந்து நீக்கப்படும். அது மாதிரி குருவானவர் அவர் திருவுளம் கணிந்து நோக்குகின்ற அந்த திருப்பார்வை அதே நயன தீட்சையாக, அந்த பார்வையே நயன தீட்சையாக அமைந்து, இதை சச்சு தீட்சை என்றும் சொல்வார்கள், நயன தீட்சையாக அமைந்து சீடனின் பாச பிணிப்பை போக்கிவிடும். ஆகையினாலே அந்த குவளையை சொன்னதனால அது கண்ணை குறித்து நயன தீக்கையை குறிப்பாக உணர்த்துகின்றது. அதை வந்து பெரிய புராணத்திலே கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் கொள் கபாலியாரே என்று, இது வந்து நாவுக்கரச பெருமான் தேவார் பெரிய புராணத்துல வந்து அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி, அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தி என்று பெரிய புராணத்திலே சொல்லப்படும். அந்த அருள் திரு நோக்கம் அதன் அயனதீக்கை. அப்பர் பெருமான் கண்ணால் நோக்கி கண்ணப்பர் பணியும் போல் கபாலியாரே என்று சொல்வார். ஆக அங்கன் அரசை என்று பின்னாலே ஒரு திருப்பாடலே சொல்லுவார். ஆக செங்கமல பைம்போது என்று சொல்லும் பொழுது அது மானச தீட்சையை குறிப்பதாக பண்டிதமணி அவர்கள் விளக்கம் தருகின்றார்கள். மானச தீட்சை என்பது ஆசிரியன் தன்னுடைய திருவுள்ளத்தினாலே பாவிக்கின்றார். என்னவென்றால் சீடனுடைய இதய கமலத்திலே புகுந்து சீடனுடைய அறிவை வாங்கி தம்முடைய இதய கமலத்திலே அதை கலந்ததாக கொண்டு பின் அவன்பால் அந்த தம்முடைய ஞானத்தை, அந்த சிவஞானத்தை அந்த சீடனிடத்திலே நிலைப்படுத்துதல், அது மானச தீட்சை என்று விளக்கம் தருகின்றார் பண்டிதமணி அவர்கள். அது தாமரையானது உள்ளத்திற்கு ஓமையாக சொல்லப்படும், கோளை கண்ணுக்கு சொல்ற மாதிரி. அதனால தாமரையினால மானச தீட்சை குறிக்கப்படுவதாக கொள்கின்றார். இப்படி மனதினால சிந்தித்து வந்து தீட்சை வழங்குதலுக்கு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா, ஆமை என்ன செய்கிறது, தன் சினையை நினைத்த அளவில் காப்பது போல பாவனையினாலே காப்பதா. இதுக்கும் அப்பர் பெருமான் தேவார திருவாக்கு, பத்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை என்று ஒரு திருத்தாண்டகம் திருவாரூர் திருத்தாண்டத்திலே வரும். பாவித்தானை என்பதுக்கு பாவிக்கப்படுவானே என்று பொருள் சொல்வது ஒரு முறை. ஏன்னா சீடனானவன் தன்னை சிவமாக பாவிப்பார், சிவோகம் பாவனை செய்வார். அவங்க சிவம் சீடரால் பாவிக்கப்படுகிறார்னு பொருள் வரும். ஆனா சிவமும் சீடர் பொருட்டு ஒரு பாவனை செய்வார், சிவமும் ஒரு பாவனை செய்வார். அதுதான் உங்க குருவாக இருந்து சிவம் வந்து என்ன பண்றார், இந்த சீடனுடைய பாசம் நீங்கணும்னு மனதினால பாவனை செய்வார். இந்த ஆன்மா சிவமாகட்டும், தானாகட்டும், சிவமாகட்டும், நான் சிவம் என்று சீடன் பாவிப்பது சிவோகம் பாவனை. ஞானாசிரியராகிய சிவம் இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு பாவிப்பார். அது சிவோயம் என்று சொல்லப்படும், சிவோகம் சொல்ற மாதிரி இது சிவோயம். அயம் என்ற சொல் வடமொழியிலே இது என்று பொருள்படும். அயம் என்பது இது, நமக்கு அயம்னா அந்த இங்கிலீஷ்ல உள்ள அயம், அயம் ய பாய், அதுதான் நமக்கு அந்த அயம் தான் நமக்கு பழக்கம். ஆனா சமஸ்கிருதத்துல அயம் என்பது ஒரு சொல், அது இதுன்னு பொருள்படும். இதுனா இந்த ஆன்மா சிவமாகட்டும் அப்படின்னு ஞானாசிரியர் திருவுள்ளம் பற்றணும், தம்முடைய திருவுள்ளத்துல அவர் ஞானாசிரியர் அப்படி சிந்திக்கணும், இந்த ஆன்மா சிவமாகட்டும்னு சிந்திக்கணும், அதான் சிவோயம் என்பது. சிவோயம் இந்த செய்தி மாபாடியத்திலே சொல்லப்பட்டுள்ளது, மாபாடியத்திலே சொல்லப்பட்டது. ஆகவே பக்தர்கள் சித்தத்தே பாவித்தானை, பக்தர்கள் சிவமாக வேண்டும் என்று பெருமானே பாவிக்கின்றார். சிவோயம் என்ற அந்த பாவனையை நம்ம அங்க கொள்ளலாம். அங்கம் குறுகினம் என்பது அந்த திருக்கரத்திலே அணிந்துள்ள வளையர்களை குறிக்கின்றதல்லவா? ஆகவே திருக்கரத்தாலே சீடனுடைய தலையை தொட்டு செய்யக்கூடிய பரிச தீட்சையை குறிப்பதாக ஒரு குறிப்பு புலப்படுகின்றது என்று சொல்கின்றார். பரிச தீட்சை என்பது பறவையானது தன்னுடைய சினையினை சிறகால் தழுவி அந்த பரிசத்தினாலே அதை காப்பது போல என்று சொல்வார். இதை ஹஸ்தமஸ்தக சயோகம் என்பார். ஹஸ்தம் என்பது கரம். ஞானாசிரியர் தன்னுடைய திருக்கரத்தினாலே சீடனுடைய தலை மத்தியை தொடுகின்றார். இதனாலும் சீடனுடைய மலப்பிணிப்பு கெடுகின்றது. குரு முதல்வர் நமசிவாய மூர்த்திகளிடத்திலே இந்த நயன தீட்சை, மானச தீட்சை, பரித தீட்சை இது போன்ற தீட்சைகளை எல்லாம் பெற்று அதனால் தாம் பெற்ற பெயர்களை எல்லாம் அந்த குரு முதல்வரின் நேரடி சீடர்களாகிய தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்களும் அம்பலவான தேசிகர் அவர்களும் பாடியுள்ளார். பண்டார சாத்திரங்களிலே தட்சிணாமூர்த்தி தேசிகர் அவர்கள் இயற்றியுள்ள சாத்திரம் உபதேச பகுருடை என்பது. அம்பலவான தேசிகர் இயற்றியுள்ள சாத்திரங்கள் ஒன்று சித்தாந்த பகுருடை என்பது. உபதேச பகுருடையிலும் சரி, சித்தாந்த பகுருடையிலும் சரி, நமசிவாய மூர்த்திகள் தமக்கு செய்த அந்த தீட்சைகளையும் அதனால் தாம் பெற்ற அந்த பாச நீக்கம் சிவப்பேராகிய பயன்களையும் மிக அருமையாக பாடியுள்ளார்கள் ரெண்டு ஆசிரியர் மூர்த்திகளும். பின்னும் அறவத்தால் வருது. அறவம் என்பது ஒளி, அந்த அலைகள் எழுப்பும் ஒளியில் வருது இல்லையா, ஒளி என்பதனாலே அது வாசக தீட்சையை குறிக்கும். குருவானவர் உபதேசம் செய்கின்றார், அது ஒரு ஒளி தானே. ஒரு மந்திரோபதேசம் செய்கின்றார், அந்த மந்திர ஒளியை அவர் எழுப்புகின்றார் இல்லையா. ஆகவே அது வாசக தீட்சை. எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து பார்த்திருக்கின்றார்கள் பாருங்க. தீட்சை என்ற நோக்கிலே சிந்திக்கும் போது இத்தனை வகையான தீட்சைகள் அங்கு குறிப்பாக உணர்த்தப்படுகின்றன. அறவம் ஒளி, இது வாசக தீட்சையை குறிக்கும். வாசகமாவது திருவைந்தெழுத்தை உபதேசித்து நலம்புரிதல், வாசிகம் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி மனம், வாக்கு, திருமேனி, கண் முதலியவற்றால் தீக்கை செய்து பாசத்தை ஒழிப்பவராகிய அந்த அம்மையப்பவராகிய தம்மிடத்து வந்து உயிர்கள் சாரதலினால் அந்த உயிர்கள் மலப்பிடிப்பு நீங்க பெறுகின்றார்கள். தம் கண் மலம் கழுவுவார் வந்து சாரதலினார். இத்தனை தீட்சைகள் மூலமாக இந்த பெருமான் மலத்தை நீக்க வல்லவர். ஆகவே மல நீக்கம் வேண்டுவோர் இந்த பெருமானை வந்து சார்கின்றார்கள் என்று அவ்வாறு பொருத்தி விளக்குகின்றார்கள். ஆக அம்மையை சொல்லி அப்பனை சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பாடல்ல. அம்மைக்குரிய குவளை மலர், அப்புறம் அப்பனுக்குரிய தாமரை மலர், அம்மைக்குரிய கைவளையல், அப்புறம் அப்பனுக்குரிய அந்த ஆரவங்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் அம்மையாகிய அருளை சார்ந்துதான் அப்பனாகிய சிவத்தோடு நாம கூட முடியும் என்ற அந்த முறைமையினை, சித்தாந்த முறைமையினை இங்கே காட்டியுள்ளார்கள். அதனாலதான் திருக்கோயிலே சொல்லும் போது அம்மையை சொல்லி அம்மை உடனாகிய அப்பன் என்று சொல்லக்கூடிய வழக்கம். இதனாலே இப்படி எண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் எத்தனை எத்தனை பொருள் வளங்களை இந்த திருப்பாடல் உடையதாக இருக்கிறதோ அது நாம வழிபாட்டை செய்து செய்து சிந்திக்க சிந்திக்க நமக்கு கிடைத்து வரும்.